சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 79 ராணியின் சகோதரன் அலிமா மருத்துவரை வருத்துவதில் பயனில்லை, அடுத்து செய்ய வேண்டியதை ஆலோசிப்போம் என்றான். அலிமா தன் கண்களை யவன மருத்துவனிடமிருந்து திருப்பி இளம் சழியனை நோக்கினாள். இனி ஆலோசிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று வினவினாள். ஆலோசிப்பதற்கு என்பதை விட தீர்மானிப்பதற்கு என்று சொல்வது பொருந்தும் என்று கூறினான் படைத்தலைவன்.
எதை தீர்மானிக்க வேண்டும், யார் தீர்மானிக்க வேண்டும்
என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினால் வெறுப்பும் துச்சமும் மண்டிய குரலில். நீ தீர்மானிக்க வேண்டும் அலிமா, என்னையும் இந்த மருத்துவரையும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறிய இளம்சழியன் ஹிப்பாலஸை அழைத்து, ஹிப்பாலஸ், மருத்துவரை வெளியே அழைத்து சென்று காவல் புரி, நான் அழைக்கும் போது உள்ளே வரலாம் என்று உத்தரவிட்டான். ஹிப்பாலஸ் வெளியே சென்றதும் அலிமாவை கையை பிடித்து அழைத்து வந்து மஞ்சத்தில் உட்கார வைத்து அவள் எதிரில் நின்று கொண்டு, அலிமா, நான் உன்னை தொடலாமா? நான் உன் குருநாதருக்கு பகைவனாக இருக்கலாம், ஆனால் நான் யாருக்கும் துரோகம் செய்தவன் அல்ல என்றான். அலிமாவின் மனம் பெரும் போர்க்களமாக இருந்தது. மாறுபட்ட பல உணர்ச்சிகள் அங்கு ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டிருந்தன. படைத்தலைவனிடம் அவளுக்கு உள்ளூர இருந்த காதல், டைபீரியஸிடம் அவளுக்கு இருந்த குருபக்தி, இரண்டும் பற்பல உணர்ச்சிகளை கிளப்பிவிட்டதால் யார் பக்கம் சாய்வது என்பதை உணர முடியாமல் திணறினாள் அவள். ஆகவே படைத்தலைவன் கேள்விக்கு அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. அந்த மௌனத்தை பயன்படுத்தி கொண்ட படைத்தலைவன் அவள் தோல் இரண்டையும் தன் கைகளால் சற்று அழுத்தி பிடித்தான். அத்தனை கோபத்திலும் தாபத்திலும் அவன் கைப்பட்ட இடங்களில் உயிர் துள்ளி விளையாடியது அலிமாவுக்கு. அந்த உயிர் துடிப்பை உதறிவிட சிந்தனையை வேறு இடங்களில் ஓட்ட முயன்ற அவள் தோல்வியே அடைந்தாள். அப்படி ஒரு ஆறுதலை அவளுக்கு அளித்த படைத்தலைவன்,
அலிமா, உன் இஷ்ட விரோதமாக உன்னை எதுவும் செய்ய தூண்ட முற்பட மாட்டேன், நான் சொல்வதை செவி கொடுத்து கேள். இந்த சமயத்தில் உன்னிடம் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்ல நான் விரும்பவில்லை. நான் டைபீரியஸின் விரோதிதான், ஆனால் யவனர்களின் விரோதி அல்ல என்று கூறினார். அலிமா பதிலேதும் சொல்லாமலே உட்கார்ந்திருந்தாள். படைத்தலைவனை தொடர்ந்து பேசினான்.
உண்மைதான் அலிமா, என் வாளின் மீது ஆணையாக சொல்கின்றேன், நான் டைபீரியஸின் விரோதியாக இருக்கலாம், ஆனால் யவனர்களின் விரோதி அல்ல. என் உயிர் தோழர்களில் உயிர் வீரர்களின் யவனன் ஹிப்பாலஸும் ஒருவன், எனக்காக உயிரையும் விடுவான். ஏன், நான் யவனர்கள் விரோதி என்பதற்காகவா? அல்ல அலிமா, என் படையில் யவனர்கள் பலர் இருக்கின்றார்கள். எதற்காக? சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்யவா? கிடையாது. சொந்த நாட்டுக்கு மதிப்பை தேடித்தர. தமிழகத்தின் தலை சிறந்த துறைமுக நகரம் பூம்புகாரை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய். அந்த பூம்புகாரை காத்து நிற்பதே யவனர்கள் தான். அங்கு தமிழர்கள் யவனர்களை சகோதரர்களாக பாவிக்கிறார்கள். எங்கள் இந்திர விழாவை ஒரு முறை பார்த்தால் புரிந்து கொள்வாய் அலிமா. எங்கள் நாட்டினர் பிற நாட்டினரை எத்தனை மதிப்புடன் வைத்திருக்கின்றார்கள் என்பதை. இந்திர விழாவில் தமிழர்களும் யவனர்களும் கலந்து விளையாடுவார்கள், போட்டியிடுவார்கள். போட்டிகளில் தமிழர் வெற்றியடைந்தால் யவனர் கொண்டாடுவார்கள், யவனர் வெற்றியடைந்தால் தமிழர் கொண்டாடுவார்கள். பரஸ்பர மரியாதை உள்ள சமத்துவம் நிரம்பிய பண்பாடு மிகுந்த ஒரு அதிசய சமூகத்தை அங்கு காண்பாய். தமிழகம் உலக மக்கள் அனைவரையும் தன்னிடம் வரவேற்கிறது நண்பர்களாக. ஆகையால் யவனரையும் வரவேற்றது. டைபீரியஸ் மட்டும் மாற்றானாக வந்தான், ஆகவேதான் விரோதியானேன். எங்கள் நாட்டை ஆதிக்கம் கொள்ள வருபவரை நான் எப்படி வரவேற்பேன்?
இப்படி பேசிக் கொண்டு போன படைத்தலைவன் ஒரு வினாடி பேச்சை நிறுத்தி
அலிமா என்று மெல்ல அழைத்தான்.
அந்த சப்தம் ஒன்றுதான் பதிலாக வந்தது.
டைபீரியஸிடம் உனக்கு குருபக்தி அதிகம் என்பதை கண்டேன்.
ஆமாம்.
ஆனால் உன் தலைவி யவன ராணியிடம் உனக்கு பக்தி உண்டா?
அதிலும் சந்தேகமா?
அந்த யவன ராணிக்கு எதிராக இங்கு இயங்குபவனை என்ன செய்வாய்?
கொல்ல கூட தயங்க மாட்டேன்.
அப்படியானால் முதலில் நீ டைபீரியஸை தான் கொல்ல வேண்டும்.
என் குருநாதரையா?
ஆம் அலிமா, டைபீரியஸ் ராணியின் விரோதி. நான் சொல்வதை நீ நம்புவது கடினம். தமிழகம் வந்தால் என்னால் இதை நிரூபிக்க முடியும்.
பொய்யையும் பொருந்த சொல்ல வேண்டும் படைத்தலைவரே.
பொய் சொல்லும் பழக்கம் எனக்கு இல்லை அலிமா. வாளின் மேல் ஆணை வைத்த எந்த வீரனும் தமிழகத்தில் பொய் சொல்ல மாட்டார். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, டைபீரியஸ் தற்சமயம் ராணியின் விரோதி. ராணியை காக்கவாவது நான் தமிழகம் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் யவன அரசை நிறுவ ராணிக்கு உள்ள ஆசையை நான் அங்கீகரிக்கவில்லை. ராணியின் அந்த அன்னப்பறவை ஆபரணம், ஏன், கடலை விட அற்புதமாக ஜோலிக்கும் அந்த நீலமணி கண்கள் கூட அது விஷயத்தில் என்னை திருப்ப சக்தியற்றவை. மாலை கதிரவன் கதிர்கள் போன்ற ராணியின் பொன்னிற கொண்டை கூட அந்த ஆசையை அங்கீகரிக்க என்னை தூண்டா. ஆனால் டைபீரியஸிடம் ராணி அடிமையாக மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன். யவன மக்கள் யார் கண்டாலும் வணங்க வேண்டிய யவன ராணி அவனிடம் தற்சமயம் சிறைப்பட்டிருப்பாள் என்பது நிச்சயம். அவளை சிறை மீட்பது என் கடமை. ராணிக்கு ஏற்பட்ட இத்தனை துன்பத்துக்கு காரணம் என்று மேலே சொல்ல போன இளம்சழியன் சற்றென்று பேச்சை நிறுத்திக் கொண்டான். ராணியின் நீலமணி கண்களையும் பொன்னிற கொண்டையையும் பற்றி பிரஸ்தாபித்த சமயத்தில் படைத்தலைவன் கண்கள் எங்கோ சொர்க்கலோகத்துக்கு சென்று கொண்டிருந்ததைக் கண்ட அலிமா காரணத்தை புரிந்து கொண்டாள்.
இவர் ராணியை தனக்கு தெரியும் என்று காணவில் என்னிடம் சொல்லவில்லை. ராணியின் காதலர் இவர் என்றறிந்தால்
நான் பொறாமை கொள்வேன் என்று நினைத்தாரா
என்று நினைத்த அலீமா உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டாள்.
என் ராணிக்கு நான் எதையும் விட்டுக் கொடுப்பேனே பைத்தியக்கார மனிதர். அப்பொழுதே நினைத்தேன், இவர் இதயத்தில் வேறொரு பெண் உரைகிறாள் என்று. ஆனால் அவள் என் ராணி என்று தெரியாமல் போய்விட்டதே. ராணிக்காக நான் எதைத்தான் செய்ய மாட்டேன், ஆனால் குருநாதன் எப்படி ராணிக்கு விரோதியானார் எதுவும் புரியவில்லையே
என்று ஏதேதோ நினைத்த அலீமா கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து,
இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் இடம் தமிழகம்தான். அங்கு செல்ல வேண்டுமானால் படைத்தலைவனுக்கு உதவ வேண்டும்
என்று முடிவு செய்தவளாய்,
படைத்தலைவரே மருத்துவரை உள்ளே அழையுங்கள் என்றாள்.
படைத்தலைவன் அழைக்க இப்பாலசை தொடர்ந்து உள்ளே நுழைந்த யவன மருத்துவனை நோக்கிய அலீமா,
மருத்துவரே நீர் செய்திருக்கும் துரோகம் பெரிது, ஆனால் தற்சமயம் உமது குற்றத்தை மறைக்க ஒப்புக்கொள்கின்றேன். நீர் ஒழுங்காக நடந்து கொள்ளும் பட்சத்தில்
என்றால் ஏதோ பணியாளனை நோக்கி உத்தரவிடும் அரசி போல.
எதை வேண்டுமானாலும் சொல்லலீமா, செய்கிறேன் என்றான் யவன மருத்துவன்.
நான் தமிழகம் சென்றாங்க என் தலைவியை கண்ட பிறகுதான் இவரை என்ன செய்வது என்று முடிவு செய்ய வேண்டும். தமிழகம் செல்ல நல்ல மாலுமிகளும் பணமும் தேவை. அடுலீஸில் பணம் பெற ரத போட்டி ஒன்றுதான் வழி. ரத போட்டிக்கு உதவக்கூடியவர் இளவரசர் அக்லீஸ் ஒருவர்தான். அவரிடம் படைத்தலைவரை அறிமுகப்படுத்து, நானும் சொல்கின்றேன் என்றாள் அலீமா.
பிரமித்து நின்றான் மருத்துவன். இப்படி திடீர் என்று அலீமாவை மாற்றிவிடக்கூடிய சக்தி படைத்தலைவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று புரியவில்லை மருத்துவனுக்கு.
பிறகு என்ன இருந்தாலும் இவள் பெண், படைத்தலைவனோ பார்வைக்கு நன்றாயிருக்கிறான். இந்த இணைப்பை உடைக்க குருபக்தி நாட்டுப்பற்று இதனால் தான் சாத்தியம்
என்று தனக்குள்ளேயே எண்ணி புன்முறுவல் கொண்டான்.
இது நகைக்க வேண்டிய விஷயமல்ல என்றாள் அலீமா.
இல்லை
என்று மருத்துவனும் புன் சிரிப்பை அகற்றினான்.
இளவரசர் வந்ததும் இங்கு வாருங்கள் என்றாள் அலீமா.
இம்முறை அவள் வார்த்தையில் சற்று மரியாதை இருந்ததால் தன் தலை தப்பியது என்பதை புரிந்து கொண்ட மருத்துவன் அவள் இஷ்டப்படி நடப்பதாக ஒப்புக்கொண்டு விடைபெற்று சென்றான். அன்றிலிருந்து சரியாக நான்காவது நாள் யவன நாட்டு இளவரசனான அக்கிலீசிற்கு இளம் சழுக்கினை மருத்துவனும் அலீமாவும் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அவர்கள் சந்திப்பு அடுலிஸ் நகரத்தின் வெளிப்புறத்தில் இருந்த யவன நாட்டு பெரும் அரண்மனையில் நடைபெற்றது. அக்லீஸை கண்ட இளம் சழியன் மலைத்து நின்றான்.
இது அக்லீஸா அல்லது ஆண்வேடம் பூண்ட யவனராணியா என்று எண்ணி
அந்த அக்லீஸின் சாயலிலும் நீலமணி கண்களிலும் இதயத்தை பறிகொடுத்து வைத்து கண் வாங்காமலே அவனையே பார்த்து கொண்டு சிலை என்று நின்ற படைத்தலைவனை கையை பிடித்து சொந்தமாக அழைத்துக் கொண்டு தன் அறைக்குள் சென்ற அக்லீஸ்,
தாங்கள் தமிழகத்திலிருந்து கிளம்பி நாளாகிறதோ என்று வினவினார்.
ஆம் என்று பதில் சொன்னான் படைத்தலைவன். அடுத்தபடி தொடர்ந்த சம்பாஷணை மட்டுமன்றி அடுத்த சில நாட்களில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளும் படைத்தலைவனுக்கு நல்ல நாட்கள் விளைய முற்பட்டுவிட்டதை சந்தேகமற நிரூபித்துவிட்டன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.